அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
செய்திகள் வாசிப்பவர்கள் விமல் சுகநாதன், ஜெயபிரகாஷ் நல்லுசாமி ஆகியோர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்புரிமை நாடுகளில் கணிசமான அளவு ஊழல் காணப்படுவதாக ஒன்றியத்தின் உள்விவகார ஆணையர் எச்சரித்திருக்கிறார். ஜனநாயக அமைப்புகள் மீதான நம்பிக்கை இந்த ஊழல் பிரச்சினையை அரித்து அழித்துக் கொண்டிருக்கிறது என்றும், உலக குற்றவியல் நடவடிக்கைகளின் விளைநிலமாக அது திகழ்கிறது என்றும் ஊழலுக்கு எதிரான அறிக்கையை வெளியிட்டு பேசிய ஆணையர் சிசிலியா மலம்ஸ்ரோம் அம்மையார் தெரிவித்தார்.
The report shows clearly that the level of corruption varies from member state to member state, but it also shows that it affects all member states.
இந்த ஊழலினால் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஆண்டுதோறும் 160 பில்லியன் டாலர்களுக்கு அதிகமான தொகை வீணாக விரயமாகிறது என்றும் ஆணையர் குறிப்பிட்டார்.
உக்ரைன் எதிர்க்கட்சி தலைவர்கள் காலக்கெடுக்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் விடுக்கும் போராட்டத்தை கைவிட்டு அரசுடன் மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு செல்ல வேண்டும் என்று ரஷ்யா கேட்டுக்கொண்டுள்ளது.
Вызывает недоумение, что подобного рода провокационные шаги предпринимаются сразу...
Украинил நிலமியை மேலும் மோசமாக்குவதற்காக எதிரணியினர் முயன்று வருகின்றமையால் ரஷ்யா குழம்பி போயிருப்பதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் கூறினார். 4 நாள் சுகவீனத்துக்கு பிறகு பணிக்கு திரும்பியிருக்கின்ற அதிபர் விக்டர் யானுகோவிச்சை பதவி விலகுமாறு அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தலைநகர் கியேவில் தொடர்ந்தும் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அண்மையில் காலம் சென்ற தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் மண்டேலா இறக்கும்போது விட்டுச் சென்ற சொத்தின் பெருமதி சுமார் 4.1 மில்லியன் டாலர்கள் என்று அவருடைய உயிரின் நிர்வாகிகள் அறிவித்திருக்கிறார்கள். இதில் 100,000 டாலர்களுக்கு அதிகமான தொகையும் நூல்கள், திரைப்படங்கள் போன்ற மூலம் கிடைக்கும் ராயல்டி கட்டணங்களும் தமது குடும்பத்தினருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றிருக்கிறது அவருடைய உயிர். மண்டேலாவின் உயிலின்படி பணம் பெறவிருக்கும் மற்றவர்கள் ஆளும் கட்சியான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ், சில பள்ளிக்கூடங்கள், சில பல்கலைக்கழகங்கள் மற்றும் மண்டேலாவுக்கு நெருக்கமான ஊழியர்கள் என்றும் உயில் குறிப்பிட்டிருக்கிறது.
தென்னாப்பிரிக்காவில் எதிரணியான அகாங் கட்சியின் தலைவர் மம்ஃபேலா ரம்ஃபேல் நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஜனநாயக கூட்டமைப்புடன் ஏற்படுத்தி கொண்ட உடன்பாட்டை தானாக முறித்து கொண்டுள்ளதாக வெளியான தகவலை அவர் மறுத்திருக்கிறார். கடந்த வாரம் 2 கட்சிகளும் உடன்பாட்டுக்கு வந்தன. இந்த ஆண்டு நடக்கும் அதிபர் தேர்தலில் ஆளும் ஏஎன்சி கட்சிக்கு எதிராக வேட்பாளராக ரம்ஃபேலை களமிறக்க தீர்மானிக்கப்பட்டது. ரம்ஃபேல் அந்த உடன்படிக்கையிலிருந்து விலகிவிட்டதாக ஜனநாயக கூட்டமைப்பு ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சிரியாவிற்குள் மனிதாபமான உதவியை விநியோகம் செய்ய தவறி வருவது பற்றி உலகம் வெட்கப்பட வேண்டும் என்று இத்தாலிய வெளியுறவு அமைச்சர் எமா பொனினோ அம்மையார் கூறியிருக்கிறார். ரோம் நகரில் ஐநா சபையின் கூட்டம் ஒன்றில் அமைச்சர் பொனினோ பேசும்போது, நாங்கள் வாழும் காலத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கும் மோசமான துன்பியல் நாடகம் சிறிய நெருக்கடிதான். சண்டையின் இடையில் சிக்கியிருப்பவர்களுக்கு தேவையான அளவு உதவி செய்ய கையிலே வசதி இருக்கிறது, ஆனால் அது இன்னும் விநியோகம் செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார்.
இந்தியாவின் கைத்தொலைபேசி நிறுவனங்கள் நாட்டின் 2ம் தலைமுறை அலைக்கற்றை, அதாவது 2G உரிமத்துக்கான ஏலத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா முழுவதிலும் 2G உரிமங்களை விற்பதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள 3வது முயற்சி இதுவாகும். முன்னைய ஏல விற்பனைகளின் போது ஆரம்ப விலையே மிக அதிகமாக இருப்பதாக கூறி நிறுவனங்கள் அவற்றில் பங்கெடுக்கவில்லை. 2012 120க்கும் மேற்பட்ட உரிமங்களை இந்திய உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருந்தது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ஆஸ்திரேலியாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வந்தேறு குடிகளின் குழந்தைகளின் உடல்நிலை மற்றும் வாழ்க்கை நலம் ஆகியன பற்றி அக்கறை எழுப்பப்பட்டதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவின் மனித உரிமைகள் ஆணையம் தனது 1வது விசாரணையை ஆரம்பித்திருக்கிறது. அடையாளம் உறுதிப்படுத்த தேவையான காலவரையறை முடிவடைந்த பிறகும் கூட ஆயிரக்கணக்கான இளவயது அரசியல் அடைக்கல விண்ணப்பதாரிகள் தொடர்ந்தும் காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆணையத்தின் தலைவி ஜிலியன் ட்ரிக்ஸ் தெரிவித்திருக்கிறார்.
பர்மா எனப்படும் மியான்மரில் அரச ரகசியங்களை வெளிப்படுத்தியதாக உள்ளூர் ஊடகவியலாளர்கள் ஒருவர் மீது அதிகாரிகள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள். ரசாயன ஆயுத தொழிற்சாலை என்று கூறப்படும் தொழிற்சாலை ஒன்றின் தகவல்களை அவர் பணியாற்றும் பத்திரிகை வெளியிட்டிருந்தது. அதிகாரியுடன் மேலும் 3 ஊடகவியலாளர்களும் இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.